முதலாம் பிரிவு அதரிசனப்போர். சத்துரு. விழுந்து போன மனிதன் நியாயப்படி சாத்தானின் அடிமையே. அப்பெரிய சத்துருவின் வல்லமையினின்று அவனை விடுவிக்கும் பொருட்டு கிறிஸ்து வரவேண்டியதிருந்தது. மனிதன் சாத்தானின் தூண்டுதல்களுக்கிணங்கி நடக்கும் சுபாவமுள்ளவன். மகத்தான ஜெப வீரராகிய கிறிஸ்து அவனுக்குள் வாசமாயிருந்து அவனை நடத்தி அவனுக்கு சத்துவம் அளிக்காவிட்டால் அவன் அக்கொடிய சத்துருவை திறமையுடன் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் மாத்திரம் சாத்தானின் வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடும். அவன் பூமியெங்கும் உலாவி அதில் சுட்டித் திரிகிறவனாயிருக்கிறான். எங்கே ஆத்துமாக்கள் அழிப்பதற்கான சமயம் தவறிவிடுமோவென பயந்து அவன் எப்பொழுதும் விழித்திருக்கிறான். தேவருடைய ஜனங்கள் அவனுடைய கண்ணிக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் இதை அறிந்திருக்க வேண்டியது முக்கியம்.
சாத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய்ச் செய்யும் கடைசி போரில் அவர்கள் அது அவன்தான் என்றறிந்து கொள்ளாதிருக்கத்தக்கதாக அவன் தன் வஞ்சகங்களை தயாரிக்கின்றான். அது ஆச்சரியமல்ல. சாத்தனும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. 2 கொரிந்தியர் 11:14. வஞ்சிக்கப்பட்ட சில ஆத்துமாக்கள் சாத்தான் ஒருவனும் இல்லை என்று சொல்லும்போதே அவன் அவர்களை கொள்ளை கொண்டு போய் அவர்கள் மூலமாய் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறான். தேவனுடைய ஜனங்களின் பலன் கிறிஸ்துவிலிருக்கும்போது அவர்கள் தன்மேல் எவ்வளவு வல்லமையுடையவர்களா இருக்கக்கூடும் என்பதை சாத்தான் அவர்களை விட அதிகமாய் அறிவான். பராக்கிரம ஜெயசீலனுடைய சகாயத்திற்காக அவர்கள் தாழ்மையாய் கெஞ்சும்போது கிறிஸ்துவின் மேல் உறுதியாய் சார்ந்துள்ள பலவீனமான விசுவாசி சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் துரத்தி தள்ளி ஜெயம் பெறக்கூடும். அவன் வெகு தந்திரசாலியாகையால் தன் சோதனைகளோடு நேரே தைரியமாய் வரமாட்டான். ஏனெனில் அப்போது கிறிஸ்துவின் முயற்சிகள் தூக்கமயக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளும். அவன் மகா பராக்கிரமமுள்ள மீட்பரின் மேல் சார்ந்து கொள்ளுவான். ஆனால் அவன் தேவபக்தியுள்ளவர்கள் போல் காண்பிக்கும் கீழ்ப்படியாமையின் மக்கள் மூலமாய் மாயமாய் வந்து மறைவாய் கிரியை செய்கிறான். தூதர்கள் போர் புரிய கட்டளையிடப்பட்டது. கொல்லாத தூதர்கள் ஆத்துமாக்களுக்காக போர் புரிவதையும் தேவதூதர்கள் அவர்களை எதிர்ப்பதையும் நான் கண்டேன். போர் அகோரமாயிருந்தது. பொல்லாத தூதர்கள் தங்கள் நஞ்சு நிறைந்த வசீகரத்தால் அக்கம்பக்கத்தை கெடுத்து ஆகாயத்தைக் கெடுத்து இவ்வாத்துமாக்களின் மதியை மோசம் போக்கிப் போடுவதற்கு அவர்களை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த தூதர்கள் சாத்தானுடைய சேனையை துரத்துவதற்கு ஆத்திரத்துடன் விழித்து காத்திருந்தார்கள். ஆனால் மனிதன் மனதை அவர்களுடைய இஷ்டத்திற்கு விரோதமாய் அடக்கி ஆளுவது நல்ல தூதர்களுடைய வேலையல்ல. அவர்கள் சத்ருவுக்கு இணங்கி அவனை எதிர்ப்பதற்கு யாதொரு பிரயத்தனமும் செய்யாதிருந்தால் அபாயத்திலிருக்கும் அவர்களுக்கு கூடுதலாக வெளிச்சமருளப்பட்டு அவர்கள் சகாயத்திற்காக பரத்தை நோக்கி கெஞ்ச ஏவப்படுமட்டும் சாத்தானுடைய தூதர்கள் அவர்களை அழிக்காதிருக்கும் பொருட்டு தேவ தூதர்கள் அவர்களை தடுப்பதற்கான காரியம் தவிர யாதொன்றும் செய்ய முடியாது. தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முயற்சிக்காதிருப்போரை விடுவிப்பதற்காக இயேசு பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளையிடமாட்டார். சாத்தான் ஒரு ஆத்துமாவை இழக்க கொடுக்கும் ஆபத்தில் இருக்கிறதைக் கண்டால் அவன் தன்னால் இயன்ற மட்டும் அவ்வாத்துமாவை வைத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கிறான்.
அந்த ஆளோ தான் அகப்பட்டிருக்கும் மோசத்தை எறிந்து வேதனையோடும் அனலோடும் பலத்திற்காக இயேசுவை நோக்கும்போது சாத்தான் தன் கைதியொன்றை இழக்கப் போகிறதாக பயந்து அவன் அவ்வேளை யாத்துமாவை விட்டுவிடாமல் பார்த்து கொள்ள தன் தூதர்களில் புதிதாய் ஓர் சேனையை திரட்டி பரம வெளிச்சம் அவனை கிட்டிச் சேராதிருக்கும் பொருட்டு என்று அவனைச் சுட்டிலும் அந்தகாரக் கோட்டையாய் நிற்க கற்பிக்கிறான். ஆனால் ஆபத்திற்குட்பட்டிருக்கும் அந்த ஆள் ஊக்கமாய் தன் நிர்ப்பாக்கியத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் இரத்த புண்ணியங்களே சரணமென விழுந்தால் நமது இரட்சகர் விசுவாசத்தோடு கூடிய ஊக்கமான அச்சபத்தை கேட்டு அவனை விடுவிப்பதற்கு பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களில் ஓர் சேனையை அனுப்புகிறார்.
இயேசுவின் மகத்துவத்திற்கு சாத்தான் அஞ்சுகிறான். சாத்தான் தனக்கு எதிரியானவரின் சத்துவத்துக்கும் மகிமைக்கும் அஞ்சி நடுங்குகிறபடியால் எவரும் வல்லமையுள்ள தன் எதிரியை நோக்கி கெஞ்ச அவன் சகியான். ஊக்கமான விண்ணப்பத்தின் சத்தத்திற்கே சாத்தானின் முழுச் சேனையும் நடுங்குகிறது. அவன் தன் நோக்கத்தை நிறைவேற்ற பொல்லாத தூதர்களை லேகியோன் கணக்காய் அழைக்கிறான். பரமாயுத மணியப்பெற்ற சர்வ வல்லமையுள்ள தூதர்கள்
சோர்வடைந்துள்ள அவ்வேளை ஆத்துமாவின் சகாயத்திற்காக வரும்போது சாத்தானும் அவனுடைய சேனையும் போரில் தாங்கள் தோற்றுப்போவதாய் நன்கு அறிந்தவர்களாய் பின்வாங்குகிறார்கள். சாத்தானின் பிரிய பிரஜைகள் உண்மையும் சுறுசுறுப்பும் ஏக நோக்க ஐக்கியமுள்ளவர்கள். அவர்கள் ஒருவரையொருவர் பகைத்து ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்தாலும் யாவருக்கும் பொதுவாயுள்ள தங்கள் காரியத்தை முன்னேற்றம் செய்வதற்கு அவர்கள் சமயம் தப்பாது பார்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் வானத்திலும் பூமியிலும் பெரிய தனகர்த்தராயிருப்பவர் சாத்தனின் வல்லமையை மட்டுப்படுத்தியிருக்கிறார். பாதுகாப்பு நிச்சயம். தனது வெறுமையை உணர்ந்து இரட்சகரின் புண்ணியங்களே தஞ்சமென்று சார்ந்திருக்கும் ஆத்துமாவை விட அதிக நிர்பாக்கியமுள்ளதாய் காணப்படுவதொன்றும் இல்லையென்கிலும் மெய்யாய் அதைவிட வெல்ல முடியாத அரணிப்பானதும் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்டவன் மேற்கொள்ளப்பட்டு போகவிட்டு விடுகிறதை விட தேவன் அவனுக்கு உதவி புரியுமாறு உன்னதத்தின் ஒவ்வொரு தூதரையும் அனுப்புவார். கடைசி போராட்டம்.
நாம் முடிவு காலத்தில் வசிக்கிறோம். விரைவில் நிறைவேறி வருகிற காலங்களின் அடையாளங்கள் கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறதென்று கூறுகின்றன. நாம் வசிக்கும் இக்காலம் பக்தி வினயமானதும் முக்கியமானதுமாயிருக்கிறது. தேவ ஆவியானவர் மெதுவாய் ஆனால் நிச்சயமாய் பூமியை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறார். தேவ கிருபையை நிந்திப்போரின் மேல் இயற்கனவே வாதைகளும் தண்டனைகளும் விழுகின்றன. தரையிலும் கடலிலும் உண்டாகும் ஆபத்துகள், நிலையற்று நிற்கும் சமூக நிலை, யுத்த ஆரவாரங்கள் முதலியவைகளெல்லாம் துர்ச்சகுணங்களாம். இனி நடக்கும் மகத்தான சம்பவங்களை அவைகள் முன்குறிக்கின்றன. பொல்லாங்கின் கூட்டத்தினர் தங்கள் படைகளை ஒன்றாய்கூட்டிச் சேர்க்கிறார்கள். அவர்கள் கடைசி பெரும் போருக்காக தங்களை திடப்படுத்துகிறார்கள். நமதுலகில் சீக்கிரம் பெரும் மாறுதல்கள் நடைபெற வேண்டும். கடைசி இயக்கங்கள் துரிதமானவைகளாயிருக்கும். நம்முன் ஓர் சோதனைக் காலம். சீக்கிரத்தில் உலகமெங்கும் உபத்திரவம் உண்டாகும். ஒவ்வொருவரும் தேவனை எறியும்படி தேட வேண்டியது அவரவர் கடமையாகும். தாமதித்திருக்க நமக்கு சமயமில்லை.
சபையைப் பற்றி தேவன் கொண்டிருக்கும் அன்பு மட்டற்றது. அவர் தமது சுதந்திரத்தின் பேரில் சதா கவலையுள்ளவராயிருக்கிறார். சபையை சுத்திகரிப்பதற்கும் அதன் தற்கால தன்மைக்கும் நித்திய நன்மைக்கும் அவசியமான உபத்திரவத்தை தவிர வேறெவ்வித உபத்திரவமும் அதற்கு வர அவர் இடங்கொடார். அவர் பூமியிலே தமது ஊழியத்தை தொடங்கும்போதும் அதை முடிக்கும்போதும் ஆலயத்தை சுத்திகரித்தாற்போல தமது சபையையும் சுத்திகரிப்பார். தமது ஜனங்கள் மிகுந்த பக்தியும் பெலமும் அடைந்து உலகமெங்கும் சிலுவை வெற்றிகளை கொண்டு போவதற்கென்றே அவர் சபைக்கு பரீட்சையையும் துன்பத்தையும் வருவிக்கிறார். எல்லாரும் செய்வதற்கு அவரிடம் ஓர் வேலையுண்டு. எப்பொழுதும் பெருகி விருத்தியடைய வேண்டும். வேலை ஒவ்வொரு நகரத்திற்கும் தேசத்திற்கும் ஜாதிக்கும் போய் மேன்மேலும் முன்னேறி பெலமும் ஸ்திரமும் உறுதியும் பெற வேண்டும். போர் சீக்கிரம் முடியப் போகிறது.
சாத்தான் பரலோக பிரகாரங்களில் உண்டாக்கின பெரும் போர் சீக்கிரம் நித்திய முடிவை அடையப் போகிறது. சீக்கிரத்தில் பூமியின் குடிகளெல்லாம் பரலோக ஆளுகைக்காகவோ அல்லது அதற்கு விரோதமாகவோ கட்சி பிரிவினை யாய் நிற்பார்கள். முன் ஒருபோதும் இல்லாத விதமாய் இப்பொழுது சாத்தான் அஜாக்கிரதையான ஒவ்வொரு ஆத்துமாவையும் மோசம் செய்து அழிப்பதற்கு வல்லமையாய் சர்ப்பணை செய்கிறான். ஜனங்கள் தங்கள் முன்னிருக்கும் பெரிய முடிவுக்காயத்தமாகும்படி நாம் அவர்களை எழுப்பிவிடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழிவின் கரையோரமாய் நிற்போரை நாம் எச்சரிக்க வேண்டும். சாத்தானுடைய பொய்களை எதிர்த்து அவனுடைய அரண்களை நிக்கிரகம் செய்வதில் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் பலத்தையெல்லாம் உபயோகிக்க வேண்டும். இவ்விஸ்தார உலகில் செவிகொடுக்கக்கூடிய மனுமக்கள் யாவருக்கும் பெரும் போரின் ஜெயத்துக்கான நெறிமுறைகளை நாம் தெளிவாக்க வேண்டும். ஆத்துமாவின் நித்திய நியாயம் அந்நெறிமுறைகளின் மீதே சார்ந்து நிற்கிறது. நீங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதிருக்கும் அம்மகா மார்க்க துரோகங்களை பின்பற்றுகிறீர்களா? அல்லது நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டேன் என்று சொன்ன தேவாகுமாரனை பின்பற்றுகிறீர்களா என்னும் கேள்வியை தூரத்திலும் சமீபத்திலும் உள்ள ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டும். யோசுவாவும் தூதனும்
காணப்படாத உலகத்தினின்று காணப்படும் உலகத்தை பிரிக்கும் திரை உயர்த்தப்பட்டு மனிதனின் மீட்பை குறித்து கிறிஸ்துவும் பரிசுத்த தூதர்களும் சாத்தானோடும் அவனுடைய பொல்லாத தூதர்களோடும் நடக்கும் பெரும் போரை தேவனுடைய ஜனங்கள் பார்க்கக் கூடுமாயின், பாவ அடிமைத்தனத்தினின்று ஆத்துமாக்களை விடுவிப்பதாக தேவன் செய்யும் அதிசய கிரியையையும், பொல்லாங்கன் அவர்கள் மீது கொண்டிருக்கும் விரோதத்தினின்று அவர்களை காப்பதற்கு அவர் எப்பொழுதுமே வல்லமையாய் கிரியை செய்வதையும் அவர்கள் கிரகித்து, சாத்தனின் தந்திரங்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் இதர்கள் இதைவிட இன்னும் அதிக ஆயத்தமாயிருப்பார்கள். மீட்பின் ஒழுங்கின் விஸ்தாரத்தையும் அதன் முக்கியத்தையும் கிறிஸ்துவின் உடன் ஊழியர்களாகிய தங்கள் முன்னிருக்கும் வேலையின் மகத்துவத்தையும் குறித்த விஷயத்தில் அவர்கள் பக்தி வினயமாயிருப்பார்கள். அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்ட போதிலும் பரலோகமெல்லாம் தங்கள் இரட்சிப்பில் ஆவலாயிருக்கிறதென்றறிந்து தைரியம் கொள்வார்கள்.
சாத்தனின் வேலையையும் கிறிஸ்துவின் வேலையையும் தமது ஜனங்களை குற்றஞ்சாட்டுவோனை மேற்கொள்ளும் நமது மத்தியஸ்தரின் வல்லமையைப் பற்றி காண்பிக்கும் மிக்க பலமானதும் நன்றாய் பதியத்தக்கதுமான தோர் திருஷ்டாந்தம் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய தரிசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்று மிகுந்த உபத்திரவத்திலிருக்கும் தன் ஜனங்களுக்காக வேண்டி தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறதை தீர்க்கதரிசி காண்கிறான். அவனை தடை செய்ய சாத்தான் அவன் வலது பக்கத்தில் இருக்கிறான். பூமியிலே தேவனைப் பற்றிய அறிவை காத்துக்கொள்வதற்கு இஸ்ரவேலர் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் அவர்கள் ஓர் ஜாதியாய் ஏற்பட்டதிலிருந்து சாத்தான் அவர்களுக்கு விரோதமாய் விசேஷ கவனம் வைத்து அவர்களை அழிப்பதற்கு நிர்ணயித்திருந்தான். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த நாள் மட்டும் அவன் அவர்களுக்கு எவ்வித தீங்கும் செய்யக்கூடாதிருந்தது. ஆகவே அவன் அவர்களை பாவத்தில் விழப்பண்ணுவதற்கு தன் சகல வல்லமையையும் தந்திரத்தையும் பிரயோகித்தான். அவனுடைய சோதனைகளில் அகப்பட்டு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி அவ்விதம் அவர்கள் தங்கள் பெலத்திற்காதாரமாயிருந்தவரை விட்டு பிரிக்கப்பட்டு தங்கள் அஞ்ஞான சத்துருக்களுக்கிரையாகும்படி விடப்பட்டார்கள். பாபிலோனுக்கு அவர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டு அங்கே அநேக ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். என்கிலும் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களை கடிந்து கொண்டு எச்சரித்தார். ஜனங்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி மெய் மனஸ்தாபத்துடன் அவர் அண்டை திரும்பி வந்தார்கள். பிறகு கர்த்தர் அவர்களுக்கு தைரியமான வார்த்தைகளை அனுப்பி அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்பதாகவும் திரும்பும் தமது தயவை அவர்களுக்கு காண்பிப்பதாகவும் கூறினார். இதை தடுக்கவே சாத்தான் நிர்ணயம் பண்ணியிருந்தான். இஸ்ரவேலின் மீதியான ஒரு கூட்டம் ஏற்கனவே தங்கள் சொந்த தேசம் திரும்பிப் போய்விட்டது. சாத்தான் தன் தூதாட்களாகிய அஞ்ஞான ஜாதிகளை ஏவி எழுப்பி அவர்களைக் கொண்டு சமூலமாய் அவர்களை நிர்மூலமாக்க பிரயாசப்பட்டான். குற்றஞ்சாட்டியவன் கண்டிக்கப்பட்டது.
தேவனுடைய வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக யோசுவா வணக்கமாய் மன்றாடுகிறபோது சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய தைரியமாய் எழுந்து நின்றான். இஸ்ரவேலர் திரும்பவும் தேவதயவை பெறக்கூடாதென்று அவன் அவர்களுடைய மீறுதல்களை சுட்டிக் காண்பிக்கிறான். அவர்கள் தன் சிறைகளாக அழிக்கப்படுவதற்கு அவர்களை தன் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று அவன் கேட்கிறான். சாத்தான் சாட்டன் குற்றங்களுக்கு பிரதான ஆசாரியன், தன்னையும் தன் ஜனத்தையும் தப்புவிக்க முடியாது. இஸ்ரவேல் குற்றமற்றவனென்று அவன் சொல்லுகிறதில்லை. அவன் ஜனங்களின் பிரதிநிதியாக, அவர்களுடைய பாவங்களுக்கடையாளமாக அழுக்கு வஸ்திரம் தடித்து தூதனுக்கு முன் அவர்களுடைய குற்றத்தை அறிக்கையிடுகிறான். ஆயினும் அவர்களின் மனந்திரும்புதலையும் மனத்தாழ்மையையும் சுட்டிக்காட்டி பாவத்தை மன்னிக்கும் மீட்பரின் இரக்கத்தை சார்ந்தவனாய் விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாராட்டி நிற்கிறான்.
பிறகு பாவிகளின் இரட்சகரும் கிறிஸ்துவுமான அத்தூதன், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லி ஜனங்களை குற்றஞ்சாட்டினவனின் வாயை அடைத்தார். இஸ்ரவேலர் வெகுகாலமாய் உபத்திரவமாகிய குகையிலிருந்தார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தம் சாத்தானாலும் அவனுடைய தூதாட்களாலும் மூட்டின அக்கினியில் அவர்கள் கொஞ்சம் குறைய முழுவதுமாய் எரியுண்டு போனார்கள். ஆனால் தேவன் இப்பொழுது அவர்களை திருப்பிக் கொண்டு வரும்படி தமது கரத்தை நீட்டினார். ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு தங்களை தாழ்மைப்படுத்தும்போது மனமுருகும் இரட்சகர் அவர்களை அஞ்ஞானிகளின் கொடிய வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். சிறந்த வஸ்திரம்
யோசுவாவின் மஞ்சாட்டு அங்கீகரிக்கப்பட்டதும் இவன் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்னும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. அன்றியும் தூதன் யோசுவாவை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பேன் என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அவன் சொந்த பாவங்களும் அவன் ஜனங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. இஸ்ரவேலர் சிறந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் நீதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆசாரியர்கள் தரித்திருந்த பாகையைப் போன்ற தோற்பாகை யோசுவாவின் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. முந்தி அவன் மீறுதல்கள் செய்திருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஊழியன் செய்ய தகுதியுள்ளவனென்று காட்டும்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்து அதின்மேல் வரையப்பட்டிருந்தது. அவ்விதம் ஆசாரிய ஊழியத்துவத்தின் கணத்தை அவனுக்கு அளித்த பிறகு தூதன், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று கூறினார். ஆலயத்தின் மேலும் அதன் சகல ஆராதனைகளின் மேலும் அவன் நியாயாதிபதியாக அல்லது தலைவனாக மகிமைப்படுத்தப்படுவான். இம்மையிலும் கூட காவல் தூதர்களுக்குள் அவன் உலாவுவான். கடைசியில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி நிற்கும் மகிமையின் கூட்டத்திலும் சேர்ந்திருப்பான். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்கக் கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இஸ்ரவேலின் நம்பிக்கை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரப்போகிற இரட்சகரைப் பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் யோசுவாவும் அவன் ஜனங்களும் மன்னிப்படைந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தின் மூலமாகவே அவர்களுக்கு திரும்பவும் தேவதயவு கிடைத்தது. அவருடைய புண்ணியங்களின் பலத்தால் அவர்கள் அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொள்வார்களாகில் அவர்கள் அடையாளமாயிருக்கும் புருஷராயிருப்பார்கள். பூமியின் ஜாதிகள் நடுவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய கனம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். கிறிஸ்து இக்காலத்தில் சபைக்கு நம்பிக்கையாயிருப்பது போலவே அவர்கள் நம்பிக்கையும் அவர்கள் அரணும் அவர்கள் நீதியும் மீட்புமாயிருந்தார். கிறிஸ்துவுக்கு விரோதமான சாத்தானின் பகை, சாத்தான் யோசுவாவையும் அவருடைய ஜனங்களையும் குற்றம் சாட்டினது போல சகல யுகங்களிலும் தேவ தயவையும் இரக்கத்தையும் நாடுகிறவர்களை அவன் குற்றம் சாட்டுகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனென்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கனின் வல்லமையினின்று விடுவிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவைப் பற்றியும் இதே வாதம் நடைபெறுகிறது. பொல்லாங்கனாகிய சாத்தானுடைய தீர்க்க எதிர்ப்புகள் கிளம்பாமல் ஒருவரையும் அவனுடைய குடும்பத்திலிருந்து தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு விரோதமாய் சாத்தான் குற்றம் சாட்டுவது அவர்களுடைய பாவத்தைப் பற்றிய வெறுப்பினால் அல்ல, அவர்களின் குறைவுள்ள குணங்கள நிமித்தம் அவன் எக்களிக்கிறான். தேவனுடைய பிரமாணத்தை அவன் மீறுவதினால் மாத்திரம் அவன் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியும். கிறிஸ்துவை அவன் பகைக்கிற நிமித்தமே அவன் அப்படி குற்றம் சாட்டுகிறான். சாத்தானுக்கு மனு குடும்பத்தின் மேலிருந்த பிடியை இயேசு இரட்சணை ஒழுங்கின் மூலமாய் தகர்த்து ஆத்துமாக்களை அவன் வல்லமையினின்று விடுவிக்கிறார். கிறிஸ்துவின் மேலான அதிகாரத்திற்குரிய அத்தாட்சியை பிரதான கலகக்காரன் காண்கையில் அவனுடைய பகை விரோதமெல்லாம் கிளம்புகிறது. அவருடைய இரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட மனுப்புத்திரரில் மீதியானவர்களை அவரிடமிருந்து பிடுங்கும்படிக்கு கொடிய வல்லமையோடும் தந்திரத்தோடும் அவன் கிரியை செய்கிறான். அவன் மனிதரை நாஸ்தீகத்துக்கு வழிநடத்தி அவர்கள் தேவனைப் பற்றிய தங்கள் நம்பிக்கையை இழந்து போகவும் செய்கிறான்.
அவருடைய பிரமாணத்தை மீறும்படி அவன் அவர்களைச் சோதித்து, பிறகு அவர்கள் தன்னுடைய கைதிகள் எனச் சொல்லி, கிறிஸ்து அவர்களை தன்னிடமிருந்து எடுப்பது நியாயமல்ல என்று வழக்காடுகிறான். மன்னிப்புக்காகவும் கிருபைக்காகவும் ஊக்கமாய் தேவனை தேடுகிறவர்கள் அடாகிப் பெற்றுக்கொள்வார்கள் என்று அவனுக்குத் தெரியும். ஆகையினால் அவன் அவர்களை அதைரியப்படுத்தும்படிக்கு அவர்கள் பாவங்களை அவர்கள் முன் காட்டுகிறான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படி பிரயாசப்படுவோருக்கு விரோததமாய் அவன் எப்பொழுதும் சமயம் தேடிக்கொண்டிருக்கிறான். அவர்கள் செய்யும் சிறந்ததும் மிகப் பிரியமுமான ஆராதனைகளும் கூட கெட்டதென காண்பிக்க பார்க்கிறான். மகா தந்திரமும் மகா கொடியதுமான கணக்கற்ற உபாயங்களைக் கொண்டு அவன் அவர்களை ஆக்கினைக்குட்படுத்த பார்க்கிறான்.
குற்றவாளியாகிய மனுஷன் தானா இக்குற்றங்களை எதிர்க்க இயலாது. அவன் தேவனுக்கு முன்பாக பாவக்கரைப்பட்ட வஸ்திரத்துடன் தன் குற்றத்தை அறிக்கையிட்டு நிற்கிறான். ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிறவரான இயேசு மனந்திரும்பி விசுவாசத்தோடு தங்கள் ஆத்துமாக்களை தம்மிடம் ஒப்படைத்திருக்கும் அனைவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். கல்வாரியின் பலத்த நியாயங்களைக் கொண்டு அவர் அவர்களுக்காக மன்றாடி அவர்களை குற்றப்படுத்துகிறவனை மேற்கொள்ளுகிறார். அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு சிலுவையின் மரண பரியந்தம் பூரணமாய் கீழ்ப்படிந்தவராகி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு தம்முடைய பிதா குற்றமுள்ள மனிதன் பேரில் இறங்கி அவனை மன்னிக்கும்படி வேண்டுகிறார். தமது ஜனங்களை குற்றப்படுத்துகிறவனை நோக்கி அவர், சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவர்கள் என் இரத்தத்தினால் கொல்லப்பட்டவர்கள், அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகள் என்று கூறுகிறார். விசுவாசத்தினால் அவர் மேல் பற்றுதலாயிருக்கிறவர்களோ, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிடமிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்னும் ஆறுதலான மொழிகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இக்காலத்தில் அதின் பொருத்தம்.
யோசுவாவையும் தூதனையும் பற்றிய சகரியாவின் தரிசனம் பெரிய பாவ நிவாரண நாளின் முடிவிலிருக்கிற தேவனுடைய ஜனங்களின் அனுபோகத்திற்கு மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. மீதியான சபை பெரிய கஷ்டத்திற்குள்ளும் இடுக்கணுக்குள்ளும் கொண்டுவரப்படும். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்கள் வலுசர்ப்பத்தின் கோபத்தையும் அதன் சேனைகளின் கோபத்தையும் உணருவார்கள். உலகில் உள்ளவர்களெல்லாம் தன் குடிகளென சாத்தான் தொகை இடுகிறான். விழுந்து போன சபைகள் அவனுடைய ஆதீனத்திலிருக்கின்றன. ஆனால் அவன் அதிகாரத்தை எதிர்க்கும் ஓர் சிறு கூட்டம் இங்கே இருக்கிறது. அவன் அவர்களை பூமியினின்று அப்புறப்படுத்தக் கூடுமானால் அவன் வெற்றி பூரணமாயிற்று. இஸ்ரவேலரை அழிக்க அவன் அஞ்ஞான ஜாதிகளை தூண்டிவிட்டது போல, சீக்கிரத்துள்ளாக தேவனுடைய ஜனங்களை அழிக்க பூமியிலுள்ள பொல்லாத அதிகாரிகளை அவன் எழுப்பி விடுவான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான மனுஷ ஏற்பாடுகளுக்கு சகலரும் கீழ்ப்படியும்படி கேட்கப்படுவார்கள். தேவனுக்கும் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும் உண்மையாயிருப்போர் பயமுறுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு கொலைக்கு நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் பெற்றோராலும் சகோதரர்களாலும் இனஜனங்களாலும் தோழராலும் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள்.
அவர்களுடைய ஒரே நம்பிக்கை தேவனுடைய கிருபையை பற்றியிருக்கிறது. அவர்களுடைய ஒரே அரண் ஜபமே. தூதனுக்கு முன்பாக யோசுவா கெஞ்சி நின்றார்போல் மீதியான சபையாரும் உள்ள முருகி ஊக்கமான விசுவாசத்தோடு பரிந்து பேசும் தங்கள் இரட்சகர் மூலமாய் மன்னிப்புக்காகவும் மன்றாடுவார்கள். தங்கள் ஜீவியம் பாவமுள்ளதென்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். தங்கள் பெலவீனத்தையும் அப்பாத்திர தன்மையையும் அவர்கள் காண்கிறார்கள். அப்படி அவர்கள் தங்களையே நோக்கி பார்க்கும்போது சோர்வடைய எத்தனிக்கிறார்கள். யோசுவாவுக்கு விரோதம் செய்ய சோதனைக்காரன் அவன் பக்கம் நின்றார்போல அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவன் அவர்கள் பக்கம் நிற்கிறான். அவர்களுடைய குற்றங்களாகிய அழுக்கு வஸ்திரங்களை அவன் சுட்டி காண்பிக்கிறான். அவர்களுடைய பெலவீனத்தையும் தப்பிதத்தையும் அவர்களுடைய நன்றி கேட்டின பாவங்களையும் தங்கள் மீட்பருக்கு உண்டாக்கின அவமானத்தையும் கிறிஸ்துவுக்கு நேர் விரோதமான அவர்கள் சுபாவத்தையும் அவன் எடுத்து காட்டுகிறான். தங்கள் காரியம் மோசகரமானதென்றும் தங்கள் தீட்டின் கரை ஒருபோதும் கழுவப்பட முடியாதென்றும் எண்ணும் எண்ணங்களால் அவன் ஆத்துமாக்களை பயப்படுத்த பார்க்கிறான். அவர்களை தன் சேனைகளுக்கிணங்கச் செய்து தேவனை வழிபடுவதை விட்டுத் திரும்பி
மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் விசுவாசத்தை அவ்விதம் அழித்துப் போடலாம் என்பது அவன் எண்ணம்.
தேவனுடைய ஜனங்கள் அநேக விஷயங்களில் மிகவும் குற்றமுள்ளவர்கள்தான். என்னென்ன பாவங்களை செய்யும்படி அவன் அவர்களை சோதித்திருக்கிறான் என்பதைப் பற்றி சாத்தானுக்கு திடமான அறிவுண்டு. இவைகளை அவன் மிகவும் பிரமாதமாய் காண்பித்து அவன் சொல்கிறான், தேவன் என்னையும் என் தூதர்களையும் தமது சமூகத்து நின்று தள்ளிவிட்ட அதே பாவங்களை செய்து குற்றமுள்ளவர்களாயிருக்கும் அவர்களுக்கு பலனளிப்பாரா? கர்த்தாவே, நீர் இப்படிச் செய்வது உமக்கு நீதியல்ல. உமது சிங்காசனம் நீதியிலும் நியாயத்திலும் நிலை நிற்காது. அவர்களுக்கு விரோதமாய் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் பாவம் செய்திருப்பினும் தீமையின் ஆளுகைக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களை தள்ளி போட்டு தாழ்மையோடும் மனஸ்தாபத்தோடும் கர்த்தரை தேடினார்கள். தெய்வீக மத்தியஸ்தர் அவர்களுக்காக மன்றாடுகிறார். அவர்களுடைய நன்றி கேட்டால் மிகவும் அதிக அபகீர்த்தி அடைந்திருக்கிறவரும் அவர்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய மனந்திரும்புதலையும் கூட அறிந்திருக்கிறவருமானவர் சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இந்த ஆத்துமாக்களுக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன், அவர்கள் என் உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார். தேவனோடு அடைபடல்.
சாத்தானின் எதிர்ப்புகள் பலமாயிருக்கின்றன. அவன் வஞ்சகங்கள் கொடியவைகள். ஆயினும் கர்த்தரின் கண் அவருடைய ஜனங்கள் மேல் இருக்கிறது. அவர்கள் உபத்திரவம் பெரிது. அக்கினிச் சூளையின் ஜுவாலைகள் அவர்களை எரித்து போடுமா போல் தோன்றுகிறது. ஆனால் அக்கினியில் புடமிடப்பட்ட பொன்னைப் போல் இயேசு அவர்களை கொண்டு வருவார். கிறிஸ்துவின் சாயல் பூரணமாய் பிரதிபிம்பிக்கும் பொருட்டு அவர்களில் படிந்துள்ள களிம்பு நீக்கப்பட வேண்டும். அவநம்பிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை ஸ்திரப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு முன்பாக தாழ்த்தி இருதய சுத்தத்திற்காக கெஞ்சும்போது அவர்கள் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்னும் கட்டளை கொடுக்கப்படுகிறதுமன்றி பார், நான் உங்கள் அக்கிரமங்களை உங்களிலிருந்து நீங்கச் செய்து உங்களுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்னும் தைரியமான வார்த்தைகளும் அருளப்படுகின்றன. புடமிடப்பட்டும் சோதிக்கப்பட்டும் உண்மையுள்ளவர்களாய் விளங்கும் தேவனுடைய பிள்ளைகளின் மேல் கிறிஸ்துவின் நீதியாகிய கரையற்ற அங்கி போடப்படுகிறது. நிந்திக்கப்பட்ட மீதியானவர்கள் இனி ஒருபோதும் உலக கரைகளினால் தீட்டுப்படாமல் மகிமையான ஆடை அணியப் பெற்றிருப்பார்கள்.
சகல யுகங்களிலுமுள்ள உண்மையுள்ளவர்களோடு அவர்களுடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். வஞ்சகனின் வஞ்சகங்களை அவர்கள் எதிர்த்தார்கள். வலுசர்ப்பத்தின் கிர்ச்சிப்பினால் அவர்கள் தங்கள் உத்தமத்தை விட்டு விலகவில்லை. இப்பொழுது அவர்கள் சோதனைக்காரனின் உபாயங்களுக்கெல்லாம் நித்தியமாய் விலகி பவத்திரமாயிருக்கிறார்கள். அவர்கள் பாவங்கள் பாவத்து பாவத்துக்கு காரணமாயிருந்தவனிடம் மாற்றப்பட்டாயிற்று. மீதியானவர்கள் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் தவிர மகிமைப்படுத்தப்பட்டுமிருக்கிறார்கள். அவர்கள் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கென்று ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருப்பார்கள். சாத்தான் குற்றஞ்சாட்டி இக்கூட்டத்தை அழிக்க வகை தேடிக் கொண்டிருக்கும் சமயம் காணப்படாத பரிசுத்த தூதர்கள் இங்குமங்கும் சென்று ஜீவனுள்ள தேவனின் முத்திரையை அவர்கள் மேல் வைத்தார்கள். தங்கள் நெற்றிகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டவர்களாய் ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் நிற்பவர்கள் இவர்கள்தான். பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய 144,000 பேரை தவிர வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்த புதிய பாட்டை அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்னின்று பாடுகிறார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள்.
இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்கக் கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் என்னும் அந்த தூதனுடைய வார்த்தைகள் இப்பொழுதுதான் பூரணமாய் நிறைவேறுகிறது.
கிறிஸ்து தமது ஜனங்களை மீட்டு இரட்சிக்கிறவராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். மீதியானவர்களுக்கு அவர்களுடைய அறதேச பரதேதேச வாழ்விலே உண்டான கண்ணீர்களும் நிந்தனைகளும் தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சந்தோஷமாகவும் மகிமையாகும் மகிமையாகவும் மாறிப்போகவே அவர்கள் இப்பொழுது மெய்யாகவே அடையாளமாயிருக்கிற புருஷராயிருக்கிறார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்த ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தனென்று சொல்லப்படுவான்.
ஓர் ஜனமாக நாம் உலக மீட்பர் நின்றது போல் நிற்க வேண்டும்.
மோசேயின் சரீரத்தை குறித்து கிறிஸ்து சாத்தானுடனே தர்க்கித்து பேசினபோது அவர் அவனை தூஷித்து குற்றப்படுத்த துணியவில்லை. இப்படிச் செய்ய முன்னொரு விஷயத்திலும் அவரை கோபப்படுத்தியிருந்தான். பதிலுக்கு பதில் செய்யும் ஆவியை அவன் கிறிஸ்துவில் எழுப்பிவிடக்கூடாததினால் விசனமடைந்தவனானான். இயேசுவினால் செய்யப்பட்டதையெல்லாம் சாத்தான் தப்பர்த்தப்படுவதற்காய் யத்தமாயிருந்தான். அதற்கு இரட்சகர் அவனுக்கு கொஞ்சமும் இடமாகிலும் நியாயா பாசமாகிலும் கொடுக்கவில்லை. சாத்தானுடைய திருகள் முருகளையும் ஜாலங்களையும் பின்பற்றும்படிக்கு அவர் தமது நேரான சத்திய வழியை விட்டு விலகமாட்டார். டாஷ் 9 டி 239.40